புதுகை பண்பலை நேயர்களுக்காக இன்றைய தினம் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞரும் குழந்தைகள் நலக்குழு உறுப்பினருமான கிருத்தியா அவங்க வந்து நமக்காக இந்த சட்டம் என்னென்ன சொல்கிறது, அதே நேரத்தில் வன்கொடுமைகள் அப்படின்னா என்ன, இதை பற்றி பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கிற இருக்காங்க. நம்ம இப்போ கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகா வழக்கறிஞர் மற்றும் உறுப்பினர் குழந்தைகள் நலக்குழு. இன்று சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இதை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
மேடம், சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஒழிப்பு தினம் வந்து இன்று அனுசரிக்கப்படுகிறது. வன்கொடுமைகள் அப்படின்னா என்ன, இதற்கான சட்ட விதிமுறைகள் என்ன இருக்குது, அதை பற்றி விரிவான வகையில் சொல்லலாமே.
இன்று நவம்பர் 25 சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் தான் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனை கருத்தில் கொண்டு 2002 முதலே பெண்களுக்கு மீதான வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினமான நவம்பர் 25 இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் பற்றியும், வரதட்சணை தடுப்பு சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம், பணிபுரிமிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தடுப்பு சட்டம், பெண் கல்வியின் முக்கியத்துவம், இவைகளெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான வன்முறை அப்படிங்கிறது அடிக்கப்படுதலோ, புணர்விற்கு வற்புறுத்தப்படுதலோ, பிற வகையிலேயோ துன்புறுத்தப்படுகின்றனர் பெண்களும் குழந்தைகளும். பெண்களுக்கு எதிரான வன்முறை குடும்ப வன்முறையாக இருக்கலாம், பாலின துன்புறுத்தல், பெண் சிசு கொலை, மகப்பேர் வன்முறை, கௌரவ கொலை, வரதட்சணை மரணம், கடத்தி கல்யாணம் பண்ணுறது, கட்டாய கல்யாணம் பண்ணுறது, பாலியல் வன்முறை, பெண்ணடிமைத்தனம், இவை எல்லாமே அவர்கள் அனைத்தும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வன்கொடுமைகள். பெண்களுக்கு எதிரான ஏற்படும் வன்கொடுமைகளுக்கு சட்டங்கள் என்னென்ன வகையில் வழி செய்யுது? பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதற்காக நீதிபதி வர்மா கமிட்டி வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு குற்றவியல் திருத்த சட்டம் 2013 வாயிலாக இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்யப்பட்டன. ஆசிட் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல், பார்வையில் பாலியல் துன்புறுத்துறது, ஒரு பெண்ணின் ஆடைகளை களைதல், இவை பின்தொடர்றது போன்ற இதை எல்லாமே தண்டனை சட்டத்தில் சேர்க்கப்பட்ட ஒன்று. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல், பின்தொடர்தல், ஆசிட் தாக்குதல்கள், வார்த்தைகளால் மற்றும் முறையற்ற வகையில் தொடுதல், அநாகரிகமான செய்கை, இவையெல்லாம் சேர்க்கப்பட்டன. பாலியல் பலாத்காரம் என்பதற்கான வரையறையில் வாய்வழி பாலுணர்வு, புணர்ச்சியற்ற பாலுறவும் சேர்க்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. கூட்டு பாலியல் பலாத்காரம் மற்றும் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டவர் உணர்வற்ற நிலைக்கு செல்லும் வகையிலான பலாத்காரம் ஆகியவற்றிற்கான தண்டனைகள் ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டன. இவை எல்லாமே பெண்களுக்காக இந்த திருத்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டன. அடுத்ததாக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், பெண்கள் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம். இது 2005 வந்தது. இது வந்து குடும்பத்துக்குள்ளே பெண்களுக்கு உடல் ரீதியான, உணர்வு ரீதியாக, பொருளாதார ரீதியான வன்கொடுமைகளையும் உள்ளடக்குது. வீட்டு வன்முறைக்குள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு ஆணைகள் உள்ளிட்ட சேவைகளையும் ஆதரவையும் இந்த சட்டம் நமக்கு விளக்குகிறது. கணவரோ இல்லை அவருடைய உறவினர்களோ செய்யப்படும் வீட்டு வன்முறையில் மனைவிக்கு அல்லது பெண் துணைவிக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. தன்னுடைய பாதுகாப்பு சகோதரிகள், விதவைகள், தாய்மார்கள் போன்றோர் வீட்டில் வசிக்கும் மற்ற பெண்களுக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குடும்ப வன்முறை இந்த டிஃபினிஷனில் எந்தவித வரதட்சணை அல்லது மற்ற சொத்துக்கள் அல்லது ஆஸ்திகளை கோருகின்ற சட்டவிரோத கோரிக்கைக்காக செய்யப்படுகின்ற உடல் ரீதியான, பாலியல் ரீதியான, சொற்கள் ரீதியான, உணர்வு ரீதியான, பொருளாதார ரீதியான துன்புறுத்தலும் அதற்கான மிரட்டலும் இந்த வரையறையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த டெஃபினிஷனில். மேலும் இந்த சட்டத்தில் அரசாங்கம் வந்து வன்முறை தொடர்பான வழக்குகளை விசாரணைக்கு நடத்துவதற்கு நேர்மையான அணுகுமுறையுடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மாநில அரசு வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டம் வந்து பாதுகாக்கப்பட்டவரின் மருத்துவ பரிசோதனை, சட்ட ரீதியான உதவியை பெறுறது, பாதுகாப்பான தங்கும் இடம், எல்லா விஷயங்களையும் அவருக்கு உதவி அளிப்பதற்காக சேவை செய்யும் அங்கீகாரத்தை அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கும் கவர்மெண்ட் வந்து வழங்கியிருக்குது.
மேடம், இப்போது குடும்பத்திலையாக இருக்கட்டும், இப்போது பொதுவான விஷயங்களை பற்றி இவங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கான சட்டங்கள் என்ன அப்படின்னு. இப்போது அதிகமாக வந்து முன்ன காலங்களில் பெண்களே வெளியே வராத காலங்களாக இருந்துகிட்டு இருக்க கட்டத்தில், இப்போது பெண்களே இல்லாத துறை அப்படிங்கிற வகையில் எல்லா இடத்துலையுமே பெண்கள் பணி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்காங்க. அந்த வகையில் இப்போ பெண்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் ஏதேனும் ஒரு தவறுகளோ இல்லை ஒரு வன்கொடுமைகளோ நடந்தால் அதுக்கான சட்ட வழிமுறைகள் என்ன இருக்குது, அதை பற்றி விரிவாக சொல்லலாம்.
நீங்கள் சொல்கிறது சரி. இப்போ முன்னாடியை விட இப்போ எல்லா இடத்துலையுமே சின்ன கடைகள்லேருந்து பெரிய பெரிய அலுவலகங்கள் வரையும் பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மெயின் காரணம் என்னென்னா, பொறுப்பாக இருப்பாங்க. அவங்களோட பொறுப்பாக இருக்கிறதுனால ஆண்கள் சில நேரம் வெளியில் போவாங்க, லீவு போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் சொல்கிறேன். பெண்கள் வந்து பொறுப்பாக இருக்கிறதுனால அவங்கள தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்களை விட பெண்களுக்கு சம்பளமும் ஊதியமும் கம்மியாக கொடுக்குறாங்க. இதனாலெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த பணியிடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து அதற்குரிய சட்டமாக பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு பாதுகாப்பு மற்றும் நிவாரண சட்டம் 2013 இருக்குது. இந்த சட்டத்தில் எப்படின்னா, பணியிடத்திற்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சட்டத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு பாதுகாப்பு மற்றும் நிவாரண சட்டம் 2013, பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்பத்திலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்து பாதுகாப்பாக மற்றும் பத்திரமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் இந்த வந்து 2013 இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இது எல்லா நிறுவனங்களுக்கும் அரசு மற்றும் பொதுத்துறைகளுக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தது. இது ஒரு பெண்ணின் வேலைவாய்ப்புக்காக மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக இல்லை வாக்குறுதியோ இல்லை மிரட்டல்களோ அல்லது அவருடைய ஆரோக்கியம் இல்லை அவரோட பாதுகாப்பு பாதிக்கக்கூடிய வகையில் வினோதமான பழிச்சூழல் உருவாக்குதல் இவை அனைத்துமே இல்லை அவமானமாக பேசுறது, அவங்களை அவமானப்படுத்துறது மாதிரி நடத்துறது, எல்லா சூழ்நிலைகளும் பணியிடத்தில் செய்யப்படும் பாலியல் துன்புறுத்தல் எல்லாத்துக்கும் இதற்கு இந்த சட்டம் வந்து ஒரு விரிவுரையும் அதற்குரிய தண்டனைகளையும் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாத்தையுமே இந்த சட்டம் வந்து உள்ளடக்குகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுபவர்களுக்கு வயதோ பதவி நிலையோ பொருட்படுத்தாது, அனைவர் மீதும் இந்த சட்டம் பாயும். பெண்கள் பணிபுரியும் இடத்தில் அவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அதன் உரிமையாளருக்கும் உயர் அலுவலர்களுக்கும் இந்த பொறுப்பை வந்து இந்த சட்டம் வழங்குகிறது.
மேடம், இப்போது வீடுகளோ இல்லை பொதுவான இடங்களோ அதை தாண்டி பணிபுரிய இடங்களில் என்ன மாதிரியான வன்கொடுமை நடக்குது, அதை தடுக்கக்கூடிய சட்ட வழிமுறைகள் என்ன, அதை பற்றி விரிவான வகையில் சொன்னீங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ ஒரு திருமணம் பெண்ணுக்கு நடந்து அவங்களுக்கான வகையில் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து தடுக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு என்ன இருக்குது, அதை பற்றி விரிவாக சொல்லலாமே.
வரதட்சணையை ஒழிப்பதற்காகவே வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றியிருக்காங்க. வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் இரண்டும் இந்த சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் ஒரு திருமணத்தின் ஒரு தரப்பால் மற்றொரு தரப்புக்கு அல்லது இரண்டு தரப்பில் ஏதேனும் ஒரு தரப்பு பெற்றோருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொடுக்கப்படும் அல்லது கொடுக்க ஒப்புக்கொண்டாங்கன்னாலும் எந்த ஒரு சொத்தையோ அல்லது ஒரு விலையுயர்ந்த பொருட்களாக இருந்தாலுமே வரதட்சணைன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வரதட்சணை கொடுப்பது வாங்குவது அல்லது வரதட்சணை கொடுப்பது மற்றும் வாங்குவது உடந்தையாக இருந்தாலும் இதற்கு தண்டனை உண்டு. அதற்கு 15,000 ரூபாய் அல்லது அந்த வரதட்சணை மதிப்பு தொகை இதில் எது அதிகமோ அந்த அபராதத்துடன் 5 வருடங்களுக்கு குறையாத சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டுள்ளது. மணப்பெண்ணோ அல்லது மணமகனோ அல்ல அவங்க உறுப்பினர்கள் அல்லது அவங்க காப்பாளரோ நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாகவோ வரதட்சணை கேட்கக்கூடாது. அப்படி கேட்பவர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதமும் 6 மாதங்களிலிருந்து 2 வருடங்கள் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடிய சட்டம் இருக்குது. மகன் அல்லது மகளா எந்த ஒரு உறவினரின் திருமணத்திற்கு சொத்தாவோ பணம் அல்லது இரண்டிலும் பங்கு தர்றதாக சொல்கிறது சொன்னாங்கன்னா வகையில் தருவதாக விளம்பரத்தின் மூலமாக அளிக்கப்பட்டாலும் 15,000 ரூபாய் வரையிலான அபராதம் 6 மாதத்திலிருந்து 5 வருடங்களுக்குரிய சிறை தண்டனையும் வழங்கப்படுது. வரதட்சணை கொடுக்க மற்றும் வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு ஒப்பந்தம் போட்டால் அந்த ஒப்பந்தம் செல்லாது இந்த சட்டத்தின் கீழே. பரிசு பொருட்களோ உறுதிமொழியோ கொடுத்தாலோ எதுவும் இதில் வந்து செல்லாது. இவ்வாறு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு நம்ம காவல்துறைக்கு செல்கிறோம். நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண காவல்துறையில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறையிலேருந்து கீழே இயங்கி வந்துட்டுருக்கு ஒன் ஸ்டாப் சென்டர், குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒன் ஸ்டாப் சென்டரை அணுகவும். உங்கள் பிரச்சனைகளை அங்கே போய் சொன்னீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்து முடித்து முடியாத பட்சத்தில் நீதிமன்றங்களுக்கு அனுப்புவாங்க. பணியிடங்களில் ஏற்படுற பிரச்சனைக்கு ஒவ்வொரு பணியிடங்கள்லையும் பெண்கள் வேலை பார்க்குற பணிபுரியும் பணியிடங்களில் விசாகா கமிட்டின்னு இப்போ கண்டிப்பாக அமைக்கணும். எல்லா பணியிடங்கள்லையுமே விசாகா கமிட்டி இருக்குது. நமக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்களுக்கோ பாலியல் துன்புறுத்தல்களுக்கோ விசாகா கமிட்டியிடம் புகார் தெரிவிக்கலாம். அதை வரதட்சணை கொடுமைகள் இது சம்பந்தமாக காவல்துறையிலேயோ நீதிமன்றங்களையோ தாராளமாக அணுக முடியும். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஒழிப்பு தினம் பற்றிய தகவல்களை கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பெண்களுக்கு எதிரான வன்முறை கொடுமைகள் என்ன, அதோட சட்ட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நம்ம வந்து இந்த தகவலை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நம் அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக எடுத்து கூறப்பட்டது. இதை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பண்பலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.